கிறிஸ்து அரசர் பெருவிழா ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, ஜிம்பாப்வே நாட்டின் பிரதமராகவும் பின்னர் அரசு தலைவராகவும் கடந்த 37 ஆண்டுகள் பதவி வகித்த ராபர்ட் முகாபே அவர்கள் நவம்பர் 21 கடந்த செவ்வாய் அன்று தனது 93வது வயதில் பதவி விலகினார். அவர் பதவி விலகினார் என்று சொல்வதை விட பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது நீக்கப்பட்டார் என்று சொல்வதே பொருந்தும். அன்பு இதயங்களே, முகாபே அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி பல நாட்டு மன்னர்கள், அரசு தலைவர்கள், பிரதமர்கள், மந்திரிகள் ஆகியோரின் அரியணைகளுக்கு கீழ் நிலநடுக்கத்தை உருவாக்கியிருக்கும் என்பது உறுதி. அரியணைகள் பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் வாழும் மன்னர்களும் மந்திரிகளும் மலிந்து வரும் இன்றைய சூழலில் இயேசுவை ஒரு மன்னராக எண்ணி பார்க்க தாய் திரு அவை நம்மை அழைக்கின்றது. ஆம் அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திரு அவை கொண்டாடும் அனைத்து திருநாட்களிலும் இந்த ஒரு திருநாள் நமக்குள் சங்கடங்களை உருவாக்க வாய்ப்பு உண்டு. அந்த சங்கடத்தை முதலில் தீர்த்து கொள்வது நல்லது. கிறிஸ்துவை நல்ல ஆயனாக, நல்ல ஆசிரியராக, மீட்பராக, நண்பராக இவ்வாறு பல கோணங்களில் எண்ணி பார்க்கும்போது உள்ளம் நிறைவடைகின்றது. ஆனால் கிறிஸ்துவை அரசராக எண்ணும்போது சங்கடங்கள் எழுகின்றன. அரசர் என்றதும் மனத்திரையில் தோன்றும் காட்சிகளே இந்த சங்கடத்தின் முக்கிய காரணம்.
அன்பு நெஞ்சங்களே, அரசர் என்றால் மனதில் தோன்றும் உருவம் எது? பட்டும் தங்கமும் வைரமும் இன்னும் உடையணிந்து பலரது தோள்களை அழுத்தி வதைக்கும் பல்லக்கில் அமர்ந்து வரும் ஓர் உருவம். அரசர் என்றதும் மனதில் தோன்றும் இந்த கற்பனைக்கும் இயேசுவுக்கும் எள்ளளவும் தொடர்பில்லையே. பின் எப்படி இயேசுவை அரசர் என்று சொல்வது? இதுதான் நம் சங்கடத்தின் அடிப்படை. அரசர் என்ற சொல்லுக்கு நாம் தரும் வழக்கமான ஆனால் குறுகலான இந்த இலக்கணத்தை வைத்துப் பார்த்தால் இயேசு கட்டாயம் ஓர் அரசர் அல்ல. ஆனால் மற்றொரு கோணத்தில் இயேசுவும் ஓர் அரசர், ஓர் அரசை உருவாக்கியவர். அவர் நிறுவிய அரசுக்கு நிலப்பரப்பு கிடையாது. அப்பாடா, பாதி பிரச்சனை இதிலேயே தீர்ந்துவிட்டது. நிலம் இல்லை என்றால் எல்லைகள் இல்லை. எல்லையை பாதுகாக்க படைபலம் தேவையில்லை, போர் இல்லை, உயிர்பலி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆம், இயேசு கொணர்ந்த அரசுக்கு இவை எதுவுமே தேவையில்லை.
இன்னும் ஓர் ஆழமான உண்மை இதில் என்னவென்றால், இறைவன் ஒருவரே தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனங்கள் மட்டுமே இந்த அரசுக்கு சொந்தமான நிலம். இந்த அரசில் எல்லாருக்குமே அரியணை, எல்லாருக்குமே மகுடம் உண்டு. எல்லாருமே இங்கு அரசர்கள். இந்த அரசர்கள் மத்தியில் இயேசு ஓர் உயர்ந்த நடுநாயகமான அரியணையில் வீற்றிருப்பார் என்று கற்பனை செய்து கொண்டு தலையை உயர்த்தி உயர்வானதோர் இடத்தில் அவரை தேடினால் ஏமாந்து போவோம். அன்பு இதயங்களே, உயர்ந்திருக்கும் நம் தலை தாழ்ந்தால்தான் இயேசுவை காண முடியும். காரணம், அவர் நமக்கு முன் மண்டியிட்டு நம் காலடிகளை கழுவிக்கொண்டு இருப்பார். மக்கள் அனைவரையும் அரியணை ஏற்றி அவர்கள் காலடிகளை கழுவிய வண்ணம் அமர்ந்திருக்கும் இயேசு என்ற மன்னரை கொண்டாடவே இந்த கிறிஸ்து அரசர் திருநாள்.
அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து அரசர் திருநாள் திரு அவையில் உருவாக்கப்பட்டதன் பின்னணியை நாம் சிந்திக்கும் போது இன்னும் சில தெளிவுகள் கிடைக்கின்றன. முதலாம் உலகப் போர் முடிந்திருந்தாலும் உலகத்தில் இன்னும் பகைமை, பழிவாங்கும் வெறி, பேராசை ஆகியவை அடங்கவில்லை. மன்னர்களும் தலைவர்களும் கொண்டிருந்த அதிகார வெறியைக் கண்ட திருத்தந்தை 11 அவர்கள் இந்த அரசர்களுக்கு ஒரு மாற்று அடையாளமாக 1925 கிறிஸ்துவை அரசராக அறிவித்தார். கிறிஸ்துவும் ஓர் அரசர்தான். அவரது அரசுத்தன்மையும் அவர் நிறுவ வந்த அரசையும் மக்கள், குறிப்பாக தலைவர்கள் கண்டு பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென இந்த திருநாள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த திருநாளின் உதவியோடு தலைவர்கள் பாடங்களை பயில்வார்களா என்பது தெரியவில்லை. நாம் பாடங்களை பயில முன்வருவோமே.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நிர்வாருமே, அசைந்தாடும் அறுத்தரட்டால் அமைதியை நீர்த்தாருமே.
என தருமை அன்புள்ளங்களே, குழந்தை பேறு இல்லாமல் தவித்த அயர்லாந்து நாட்டு அரசர் ஒருவர் தனக்கு பின் அரியணையில் ஏறும் தகுதியுடைய வாரிசு ஒருவரை தேடுவதாக நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். தனது வாரிசாக விரும்புகின்றவர் கடவுள் மீதும் அயலவர் மீதும் ஆழ்ந்த அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அரசர் விதித்திருந்த நிபந்தனை. அரசரின் அறிக்கையை கேட்ட பல இளையோர் மிக்க மகிழ்ச்சியோடு அரண்மனையை நோக்கி படையெடுத்தனர். அந்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு சிற்றூரில் ஏழ்மையில் வாழ்ந்து வந்த ஓர் இளைஞன், கடவுள் பக்தி மிக்கவர், அயலவர் மீதும் அதிக அன்பு கொண்டவர். ஊர் மக்கள் அனைவரும் அந்த இளைஞனை அரசரின் வாரிசாகும்படி தூண்டினர். ஊர் மக்களிடையே நிதி திரட்டி அந்த இளைஞன் உடுத்திக் கொள்ள ஓர் அழகான மேலாடையை அவருக்கு பரிசளித்தனர். அரண்மனைக்கு செல்லும் நாள் வந்ததும் பயணத்திற்கு தேவையான உணவையும் தந்து அந்த இளைஞரை அவர்கள் வழி அனுப்பி வைத்தனர்.
இளைஞன் அரண்மனையை நெருங்கிய போது பனி பெய்து கொண்டிருந்தது. அரண்மனைக்கு அருகில் வழியோரத்தில் கொட்டும் பனியில் ஒருவர் கிழிந்த ஆடைகளுடன் குளிரில் நடுங்கியவாறு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இளைஞன் உடனே தான் அணிந்திருந்த அந்த அழகிய மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தன்னிடம் எஞ்சியிருந்த உணவையும் அவருக்கு கொடுத்தார். அரண்மனைக்குள் நுழைந்ததும் அங்கு காத்திருந்த ஆயிரக்கணக்கான இளையோரில் ஒருவராக ஓர் ஓரத்தில் இவர் அமர்ந்தார். அப்போது அரசர் அவைக்குள் நுழைந்தார். அரசரை கண்ட இளைஞனுக்கு அதிர்ச்சி. வழியில் அந்த பிச்சைக்காரருக்கு தான் கொடுத்திருந்த மேலாடையை அரசர் அணிந்திருந்தார். அரசர் நேராக இளைஞனிடம் சென்று அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். தன் அரியணையில் அமர வைத்து இவரே என் வாரிசு என்று அறிவித்தார்.
அன்பு இதயங்களே, தன் அரியணையில் ஏறும் தகுதியுடைய வாரிசை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வரியோரைப் போல வேடமணிந்த மன்னனை பற்றிய கதை இது. இறையரசில் தன்னோடு அரசாள விரும்புவோரை தேர்ந்தெடுக்க வரும் கிறிஸ்து அரசர் ஓர் ஏழையாக வேடம் அணியாமல் ஏழையாகவே மாறுவதை இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள இறுதி தீர்ப்பு ஓமை இவ்வாறு சித்தரிக்கின்றது.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 25. நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள்
என்று அரசர் சொல்கின்றார். அரசரின் இந்த கூற்றை கேட்டதும் அங்கிருந்தோர் ஆச்சரியம் அடைகின்றனர். ஏழைகள் சார்பாக ஏழைகளுக்கு துணையாக இறைவன் இருப்பார் என்பதை நேர்மையாளர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அன்புள்ளங்களே, இறைவன் ஓர் ஏழையாகவே மாறி அவர்களை சந்தித்தார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆச்சரியத்தோடு அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அரசன் சொன்ன பதில் இந்த உவமையின் சிகரமாக திகழ்கின்றது.
அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என பதிலளிப்பார்.
என தர்மை அன்புள்ளங்களே, ஏழைகள் வடிவில் இறைவன் வருவதை அல்லது வாழ்வதை பல்வேறு மதங்களும் கலாச்சாரங்களும் பல வழிகளில் சொல்லித் தந்துள்ளன. மெக்சிகோவில் வாழ்ந்த ஆஸ்டெக் என்ற பழங்குடியினர் எழுதி வைத்த ஒரு கவிதை இறைவனை இவ்வகையில் அடையாளப்படுத்துகின்றது. மண்ணோடு மண்ணாக சிறு சிறு துண்டுகளைப் போல் வாழும் மக்களை தேடினால் இறைவனை காண முடியும் என்பதை இந்த கவிதை கூறுகின்றது. இதோ அந்த கவிதையின் சுருக்கம்.
வாழ்வு பாதையில் நீங்கள் நடந்து செல்லும் போது உங்கள் வாழ்வை வழிநடத்தும் ஒரு சக்தியை, கடவுளின் ஒரு சிறு பகுதியை நீங்கள் தேடினால் கீழ்நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் தேடும் கடவுள் சின்ன விடயங்களில் இருப்பார், பூமிக்கு மிக நெருக்கமாக இருப்பார். ஒருவேளை பூமிக்கு அடியிலும் அவர் இருக்கலாம். கடவுளை தேடுவோர் தலையை தாழ்த்தி கீழ்நோக்கி பார்க்க வேண்டும், கீழ்நோக்கி பார்க்க வேண்டும்.
எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோருக்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, ஆப்ஷன் ஃபார் த புவர், அதாவது ஏழைகள் சார்பில் முடிவெடுப்பது என்ற சொற்றொடர் கடந்த 50 ஆண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சொற்றொடரின் அடித்தளமாக அமைந்தது இறுதி தீர்ப்பு ஓமை என்று சொல்வது மிகை அல்ல. அந்த நிலைப்பாட்டின்படி சான் சால்வதோர் நாட்டில் வாழ்ந்து காட்டிய ஓர் இயேசு சபை அருள் பணியாளர் ருத்தீலியோ கிராந்தே அவர்கள். அருள்பணி கிராந்தே அவர்கள் ஏழைகள் மீது காட்டிய ஈடுபாட்டைக் கண்டு பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அவர்களும் ஈர்க்க பெற்றார். அவ்வேளையில் அருள்பணி கிராந்தே அவர்கள் செல்வம் மிகுந்த முதலாளிகளால் அநியாயமாக கொல்லப்பட்டார். அந்த அநீதமான கொலை பேராயர் ரொமேரோ அவர்களை ஏழைகளின் சார்பில் போராட தூண்டியது. அந்த போராட்டத்தின் விளைவாக பேராயர் ரொமேரோ அவர்களும் 1980 தன் உயிரை தியாகம் செய்தார். ஒருமுறை அவரிடம் ஏழைகள் சார்பில் முடிவெடுப்பது என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அருளாளர் ரொமேரோ அவர்கள் ஓர் உருவகத்தை பயன்படுத்தி இவ்வாறு கூறினார்.
ஒரு கட்டடம் தீப்பற்றி எரிகின்றது என்றும் அதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் வைத்துக் கொள்வோம். கட்டடத்தின் உள்ளே இருப்பவர்களுக்கு என்னானதோ என்ற பதைவரைப்பு உங்களுக்குள் அவ்வப்போது எழுகின்றது. அப்போது அருகிலிருந்து யாரோ ஒருவர் உங்கள் அம்மாவும் சகோதரியும் கட்டடத்தின் உள்ளே இருக்கின்றனர் என்று சொல்கின்றார். உங்கள் மனநிலை உடனடியாக முழுமையாக மாறுகின்றது. உங்கள் அம்மாவையும் சகோதரியையும் வெளியே கொணர்வதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கின்றீர்கள். அந்த முயற்சி உங்கள் மேல் தீக்காயங்களை உருவாக்கினாலும் அதிலிருந்து பின்வாங்க மறுக்கின்றீர்கள். ஏழைகள் சார்பில் முடிவெடுப்பது என்பது இதுதான். வறுமை என்ற நெருப்பை வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பது ஒன்று, அந்த நெருப்புக்குள் கிறிஸ்து சிக்கியிருக்கின்றார் என்று எண்ணி செயல்களில் இறங்குவது வேறு.
எனது அருமை அன்புள்ளங்களே, தேவைகள் என்ற நெருப்பில் தினம் தினம் தீக்கிரையாகும் மனிதர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு கடந்த வாரம் சிறப்பித்த வறியோரின் உலக நாள் நமக்கொரு வாய்ப்பை வழங்கியது. இந்த வாரம் கிறிஸ்து அரசர் திருநாளை சிறப்பிக்கும் வேளையில் அரசர் ஒரே ஒரு கேள்வியை மட்டுமே நம்மிடம் கேட்பார். உன் வாழ்வை கொண்டு, உனக்கு வழங்கப்பட்ட செல்வங்களை, திறமைகளை, வாய்ப்புகளை கொண்டு அடுத்தவருக்கு என்ன செய்தாய்? முக்கியமாக செல்வம், திறமை, உரிமை, வாய்ப்புகள் இவை யாவும் மறுக்கப்பட்டுள்ள வறியோருக்கு என்ன செய்தாய் என்பது ஒன்றே இறைவனாக அரசனாக நம்முன் தோன்றும் இயேசு கேட்கும் கேள்வி. அவருக்கு நாம் வழங்கப் போகும் பதில்கள் இன்று முதல் செயல் வடிவம் பெறட்டும்.
தருகின்ற போது பெரும் இன்பம் கோடி, தருவதில் பெறுவதே நிறைவாகும். தனக்கே எல்லாம் என கூவும் நெஞ்சில் பிணக்குகள் பிணிகளே
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.